எம் எஸ் சுப்புலட்சுமி அப்படிங்கிற அந்த தனி நபரை நீங்க எப்படி பாப்பீங்க?
பாரத் ரத்னா என்று பார்க்கலாம். பாரத் ரத்னா என்பது ஒரு பட்டம் என்று நான் நினைக்கவில்லை. பாரத பண்பாடின் ஒரு புனிதமான, நாம் மதித்து அதை ரசித்து அதை போல நடக்க வேண்டும் என்று தூண்டும் ஒரு பாரத ரத்னமான உருவம் என்று நினைக்கிறேன். எம் எஸ் அம்மா என்று சொல்லும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது என்பதை மறுக்க முடியாது. சங்கீத ரசிகர்கள் மட்டுமல்ல, மனிதநேய உணர்வு உள்ளவர்கள் அனைவருக்குமே எம் எஸ் அம்மா ஒரு உதாரணமாகவே வாய்ந்து காட்டியிருக்கிறார். பாரதத்தின் பண்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு தூய நபர் என்று பார்க்கலாம் எம் எஸ் அம்மாவை.
ஒரு இசைக்கலைஞர் என்பதற்கு அப்பாற்பட்டு எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு பல பரிமாணங்கள் இருந்தது தானே?
எம் எஸ் அம்மா ஒரு இசைக்கலைஞர் என்பது ஒரு உலகத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு குடும்ப தலைவியாக அவர் இருந்தார். குடும்பத்தில் இருக்கும் எல்லோரையும் அனுசரித்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் ஒரு தமிழ் பெண்மணி என்பதற்கு ஒரு உதாரணமாகவே திகழ்ந்தார். அதற்கு மேலே சொல்ல வேண்டும் என்றால், எம் எஸ் அம்மா நினைத்தால் எனக்கு அவருடைய தயை, அவருடைய தான தர்மம் செய்யும் குணம், மற்றவர்களிடம் இருக்கும் பரிவு, அன்பு, அன்பு காட்டும் ஒரு இதயம், இதுதான் நினைவுக்கு வருகிறது. பல பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். அவர் பல மொழிகளை ஆசான்கள் வைத்து கொண்டு முறையாக கற்றவர். அவர் கற்றுக்கொண்ட முதல் எழுத்து கிரந்த எழுத்து. கிரந்தம் மிகவும் அழகாக எழுதுவார். அதற்கு பிறகு தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் என்று அவர் ஆசான்களை வைத்துக் கொண்டு கற்றுக்கொண்டார். படிப்பில் அவருக்கு ஆர்வம் உண்டு. சமூகத்தில் அவருக்கு மிகவும் ஆர்வம் உண்டு. அரசியலிலும் ஆர்வம் உண்டு. நிச்சயமாக பத்திரிகை படிப்பார். பத்திரிகை படித்துவிட்டு அரசியலை பற்றி அவருக்கு அபிப்பிராயங்கள் உண்டு. தாழ்ந்த குரலில் சொல்லுவார்.
எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இசை உலகின் உச்சத்தில் இருந்த பொழுது அவருக்கு சமமாக சமகாலத்தவர்கள் பல பிரபல வித்வான்கள் இருந்தார்கள். ஆனால் சமகாலத்தவர்களிடமிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமி தனியாக பார்க்கப்படுகின்றார். எப்படி வித்தியாசப்படுகிறார்?
பக்தி என்று ஒரே சொல்லில் சொல்லிவிடலாம். ஆனால் நீங்கள் கேட்பீர்கள், மற்றவர்களுக்கு பக்தி இல்லையா என்று. அப்படியல்ல, எம் எஸ் அம்மா அவருடைய பக்தியில் ஒரு பணிவு இருந்தது, ஒரு சரணாகதி பாவம் இருந்தது. தான் என்ற எண்ணமே இல்லாத ஒரு கலைஞர். அவரை பற்றி ஏதாவது பத்திரிகையில் எழுதினால் அதை படிக்க கூட மாட்டார். எல்லாம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லிவிடுவார். பாரத ரத்னா பெறுவதற்கு முன்னால் நான் கேட்டேன், இத்தனை பட்டங்கள் பெற்றுக்கொண்டாயே, இதில் எது உனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது என்று. ஒரு கணம் யோசித்துவிட்டு, எனக்கு 16 வயதில் ராஜமாணிக்கம் பிள்ளை கோகிலவாணி என்று சொன்னார். அதுதான் எனக்கு பெரிய பட்டமாக இருந்தது. அது பட்டம் அல்ல, அது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லையா, அதுதான் முக்கியம் என்று சொன்னார். இந்த பண்புதான் அவருடைய சங்கீதத்தில் மிளர்கிறது. அவர் பாடும்போது அவர் தன்னை மறந்து பாடினாலும், அவர் பாடும் விதத்தில் நாமும் தன்னை மறந்த ஒரு லயத்தில் ஒன்றி போய் விடுகிறோமே, அதுதான் அவருடைய தனித்துவம்.
ஐநா சபையில பாடிய முதல் இந்திய சாஸ்திரிய கலைஞர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தானே?
ஆமா. எம் எஸ் அம்மாவுக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டும், அங்கே பல தேசத்தினருக்கு முன்பு பாட வேண்டும், இப்படி எல்லாம் எண்ணமே கிடையாது. அவருக்கு மனசாந்தி அளிப்பதும் சந்தோஷத்தை அளிப்பதும் காஞ்சி பெரியவர்கள் சந்நிதியில் பாடுவது ஒன்றுதான். அதற்கு பிறகுதான் மற்ற எல்லாம். பாடுவதே ஒரு பூஜையாக நினைத்து வந்தார். அவர் ஐநா சபையில் கூப்பிட்ட போது மகிழ்ச்சியுடன் தான் சென்றார். ஆனால் தயக்கமும் தான். ஏன்னா கர்நாடக சங்கீத இசை பல்வேறு தேசத்திலிருந்து வரும் மக்களுக்கு முன்னால் எடுபடுமோ என்ற கவலையுடன் தான் சென்றார். அவர் பாராட்டு குவியல்களோடு திரும்பி வந்தார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர் அதை பற்றி மிகவும் சிந்தனை செய்தோ, உலகத்துக்கு முன்னால் நான் பாட வேண்டும், எல்லோரும் என்னை ரசிக்க வேண்டும், இப்படியெல்லாம் அவருக்கு எண்ணமே கிடையாது. பாட்டை பக்தியோடு பெரியவர்களை நினைத்துக் கொண்டு அர்ப்பணிப்பாக பாட வேண்டும் என்ற ஒரே கருத்து தான் அவருக்கு. ஐநா சபையிலானாலும் சரி, வீட்டில் பூஜை அறையில் ஆனாலும் சரி, ஒரு கோவிலில் ஆனாலும் சரி, காஞ்சி பெரியவர்கள் முன்னாலே பாடுவது என்பதால் அவருக்கு ஒரு பரவசமாக பாடுவார்.